ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப இந்த சூத்திரத்தை வந்து 4 அதிகரணமாக பிரித்தருள் செய்கிற அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமிகள். அதுல வந்து முதல்ல சொல்லும் போது மண்ணும் குருவாகி வந்து உணர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த முதல் அதிகரணத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்ப அந்த அதிகரணத்தை எடுத்துக்கொண்டு நாம சிந்தனை செய்வோம். முதல் அதிகரணம் உரைதரும் இப்பசுவர்க்கு முன்னரின் 3 உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிறையின் மலம் மலம் கண்மம் மலம் கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவர்க்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினிபாதத்தா கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்மவுப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒளிப்பன் மலம் சதுர்த்தா சத்தினிபாதத்தால். அந்த பசுவர்க்கத்தை வந்து 3 பிரிக்கலாம். 3 பிரிக்கலாம். யாரெல்லாம்னா விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். விஞ்ஞானகலர் என்றால் அவர்கள் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள். அவர்கள் வந்து ஒரே ஒரு மலம், என்ன மலம், ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள். இந்த கலர் என்றாலே கலைகளோடு கூடியவர்கள் என்று பொருள். இங்கே விஞ்ஞான கலர் என்றால் நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, விஞ்ஞானத்தால் கலைகளிலிருந்து நீங்கியவர். இந்த விஞ்ஞானத்தாலே கலைகளிலிருந்து நீங்கியவர்கள் தான் விஞ்ஞானகலர். இந்த விஞ்ஞான கலரில் 2 வகைப்படுவாங்க. சிலர் ஒரே பிறவி, முதல் பிறவியே விஞ்ஞான கலராக இருப்பாங்க. அந்த உயிரோட பக்கம் அப்படி இருக்கும். அந்த உயிர் இயல்பாகவே பக்குவத்து, ஒவ்வொரு உயிரும் வித்தியாசம் முடியுது இல்லையா. அந்த உயிர் இருக்கக்கூடிய ஒரே பிறவி விஞ்ஞான கலர் பிறவியாக இருக்கும். அடுத்த பிறவி பெருமானோட சாட்சி முக்தியை பெற்றுவிடுவார்கள். இது முதல்ல விஞ்ஞான கலரில் ஒரு முதல் வகை. 2 வகை என்னென்னா, பிரளயகலராக இருந்து மலம் கண்மம் மட்டும் இருக்கும். பிரளய காலத்தில் அந்த கண்மத்தை விட்டு அவர்கள் விஞ்ஞானகலராக பதவியுறு பெற்றிருப்பார்கள். இவங்க விஞ்ஞானகலரில் 2 வகை. இவங்க இருக்கக்கூடிய இவங்க வசிக்கக்கூடிய புவன எது, சுத்த தத்துவம். சுத்த தத்துவம் தான் விஞ்ஞானகலர் இருப்பாங்க. அடுத்தது பிரளயாகலர். பிரளயாகலர் வந்து அஸ்தமாயா புவனத்திலே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு மலமும் ஆணவ மலமும் கண்மம் என்று இருமலம் உடையவர்கள். அவர்களுக்கு பிரகிருதி மாயா புவனத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது. முக்குணமும் கிடையாது. முக்குணத்தை பின்பற்றி வரக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் 24 கிடையாது அவங்களுக்கு. இவங்க வந்து பிரளய, அப்போ பிரளயகலர்லேயும் இருவராக இருப்பார்கள். முதல் பிறவியிலே பிரளயகலர் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்க அது ஒரு அவங்க ஒரு வகை. 2 வகை, சகலராக இருந்து பக்குவம் பெற்று மாயிலிருந்து விடுபட்டு மலக்கண்மத்தோடு மட்டும் இருக்கக்கூடிய பிரளயகலர் 2 வகை. சகலர்லேருந்து பிரளயகராக உயர்வு பெற்று, பிரளயகலர்லேருந்து விஞ்ஞானலராக உயர்வு பெற்று, விஞ்ஞானகலர்லேருந்து கடைசி இறைவனோடு 2.5 சாட்சி முக்தி பெறுவது ஒரு முறை. கடைசி இருக்கக்கூடியவங்க தான் சகல நம்போன்றோர்கள். நம்போன்றோர்களுக்கு மும்மலம் இருக்கும். இது ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலம். இப்போ விஞ்ஞானகலர் உருமலம் உடையவர்கள், அது ஆணவ மலம் மட்டும். பிரளயகலர் இருமலம் உடையவர்கள், ஆணவம் கண்மம் 2. சகலர் வந்து ஆணவம் கண்மம் மாயை 3 பேரும், 3 மலமும் உண்டு. இந்த விஞ்ஞானகலருக்கு சுவாமி எப்படி விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சொல்லும்போது முதல் இருவருக்கும் சொல்றார். அப்ப யாருன்னா விஞ்ஞானகலர் பிரளயாகலர். நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சத்தினி பாதத்தால். 2 வகைதான் அவங்க சத்தினி பாதம். 1 தீவிர சத்தினி பாதம் உடையவர்களாக இருப்பாங்க, தீவிரதர சத்தினி பாதமா இருப்பாங்க. முதல்ல இது இந்த 4 பாத்துறோம். கடைசியில் சொல்றாரு பார்த்தீங்களா, சதுர்த்தா சத்தினி பாதம். சதுர்த்தா சத்தினி பாதம்னா என்னன்னா, மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று 4 வகையில திருவுருட்சக்தி பதிவு ஒவ்வொரு உயிருக்கும் நிகழும், நமக்கு நிகழ்ந்துருக்கு. இப்போ மந்ததரம்னா என்னென்னா, அதுக்கு ஒரு ஓமே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விறக போய் நம்ம விறக வந்து அடுப்பில் நெருப்பு பற்ற வைக்கணும். அதை நம்ம இப்போ திருவள்ளிமலையில் பொங்கல் விடும்போது விறக பற்ற வைக்க ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப சிரமப்படுவோம். நேரடியாக ஒரு விறக கொண்டு அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த விறகு நெருப்பு பற்றி கொள்வதற்கு கொஞ்சம் நேரமாகும். கொஞ்சம் நேரம் அந்த நெருப்பிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தான் வரும். அதே அது இது வந்து மந்ததரம். மந்ததரத்தை விட மந்தம் கொஞ்சம் உயர்வானது. அந்த விரைவில் கொஞ்சம் நெய்யை நல்ல தடவி விரைவி நம்ம நெருப்பில் காட்டணும் அப்படின்னா, அந்த மந்ததரத்தை விட இது கொஞ்சம் வேகமாக பற்றிக்கும் மந்தம். அதே விறகுல வந்து கொஞ்சம் கற்பூரம்லாம் நம்ம பொடியாக்கி செஞ்சு வச்சு பொறுத்துறோம்னா மந்தத்தை விட கொஞ்சம் வேகமாக பற்றிடும். தீவிரம் இது தீவிரம். அதே வர கொஞ்சம் பெட்ரோல் முக்கி காட்ட கூட வேண்டாம், கொண்டு போனாலே போதும் கப்புன்னு பற்றி, அது தீவிரதரம். நல்லா பாருங்க, விறகலை வெறுபனை நெருப்பு வைக்கிறது மந்ததரம், அதில் நெய் விட்டு வைக்கிறதுனா அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக அது பற்றிக்கொள்ளும், அது வந்து மந்தம். கற்பூர வைத்து நெருப்பு பற்ற வைத்தோன்னா அதை விட கொஞ்சம் வேகமாக பற்றிக்கொள்ளும், அது தீவிரம். பெட்ரோல் போன்ற பொருட்களில் அது விறக பெட்ரோலில் முக்கிய நம்ம பற்ற வச்சோன்னா உடனே பற்றிக்கும், அது வந்து தீவிரதரம். இப்போ இந்த தீவிரதரத்துக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா, காதறந்த ஊசியும் வராதுகான் கடைவிளிக்கின்னு பட்டினத்தாருக்கு சொன்னார் இல்லையா சுவாமி. பட்டினத்தாரோட மகனாராக வருவது முருகப்பெருமான் தான். அவர் திரைகடல் ஓடி திரைவேன் தேடி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட்டினத்தாரே குபேரனுடைய மறு அவதாரம், அவர்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது. அவர் மகன் ஈட்டிட்டு வந்த செல்வம் தான் பெரிய செல்வம், தேவையும் இல்லை. இந்த பூலோகத்தில் ஒரு குபேரன் இருந்தார் அப்படின்னா அவர் பட்டினத்தார் தான் நம்ம சொல்லுவோம். திருவொற்றியூரில் படம்பக்கநாதர் வழிபட்டு முக்தி அடைந்திருக்கிறார். சுவாமியோட ஞான சமாதியும் ஒற்றியூர் பெருமானுக்கு கோயிலுக்கு இந்த தூரத்தில் இருக்கும். அப்போது மகனார் கடல் கடந்து வாணிபம் செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு எடுத்து பார்த்தார்னா எல்லாம் ஒரே எருவாக இருக்கும், சாண எருவாக இருக்கும். இதை சம்பாதிக்கிறதுக்கு அங்கே சென்றான் என்று வருத்தத்தில் அந்த சாணத்தை தூக்கி வீசுவார். அப்போ தங்கமும் நவமணியாகவும் மாணிக்கலாம்னு சிதறி ஓடும். மகனுக்கு மகன் எங்கேன்னு தேடும்போது உங்கள் மகன் வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு சீட்டை கொடுக்க சொல்கிறாருன்னு பணியால் வந்து கொடுப்பார். அந்த சீட்டை படிப்பார், காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கேன்னு எழுதியிருக்கும். கடைவெளினா இறந்த பிறகு காதற்ற ஒரு ஊசி கூட உனக்கு துணை வராது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, காது இல்லாத ஊசி எதுக்கும் பயன்படாதது. ஊசிக்கு மதிப்பே அதுக்கு காது இருந்தாதான் அதில் நூலை கோர்த்து தைக்க முடியும். அந்த காதருந்த ஊசியை வைத்து எதுக்கும் பயன்படாத குப்பையில் போட வேண்டிய ஊசி பொருள் அது. அந்த குப்பையில் போட வேண்டிய பொருள் கூட உனக்கு துணையாக கடைசி காலத்தில் வராது. அப்போ மற்ற பொருள்லாம் வருமாங்க தான் அதில் செய்தி. அதை படித்தார், அதை படிக்கும்போதே மந்ததரம் மந்தம் எல்லாமே நிகழுது, தீவிரம். அடுத்த நொடி எல்லாத்தையும் தியாகம் செய்தார். பாரணைத்தும் பொய்யினவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துரத்தல் அரிது என்று சொல்லுவார். உலகமே மாயை பொய்யானது. அந்த ஒரு படித்த உடனே முக்தி, சமய விஷயத்த நிர்வாணம் எல்லா தீட்சையும் அங்கே நிகழுது அந்த ஒரு வார்த்தையில். இது எப்படின்னா பெட்ரோலில் முக்குல அந்த விறக பத்தைக்கிற மாதிரி. இதே நம்ம மக்கள்கிட்ட போய் நாம் காதிருந்த ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கே வளைத்து நின்று ஐவர் கல்வர் நாம் பாட்டு பாடணும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டு சாயங்காலம் போய் நெய்தோசை செய்யக்கூடாது, அது நம்ம நிலைமை. இது மந்ததரம் நாம் என்னை பொறுத்து சகலர் எல்லாருமே மந்ததரம் மந்தம் தான். இங்கே யாரும் தீவிரமும் கிடையாது, தீவிரதரமும் கிடையாது. தீவிரம் தீவிரதரம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வகுப்புக்கும் சம்மந்தமே இல்லை. மந்ததரம் இன்னும் அதுக்கு கீழே ஏதாவது இருந்தால் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மந்ததரத்துக்கு கீழே நமக்காக புதுசாக ஒரு தரத்தை உருவாக்கி அதுலேயும் மந்தமாக இருப்போம். ஏன்னா இன்னும் 10 வருஷம் பெரிய புராணம் கேட்கணும், இன்னும் ஒரு 15 வருஷம் சித்தாந்தம் கேட்போம், இன்னொரு 20 வருஷம் திருவிளையாடல் புராணம் சிவபுராணம்லாம் கேட்டு நம்ம மந்தமாகவே இருக்கோம்னா அந்த உயிரில் வந்து ஆணவமலை பிடிப்பு அவ்வளோ அதிகமாக இருக்கணும். கொஞ்சமாவது அந்த சிந்தனையில் அச்சம் வரணும், சாமியை வழிபாடு செய்யுங்க அந்த பயம் வரணும், கொஞ்சம் சிரமப்பட்டு சிவபக்தி செய்ய ஆரம்பிக்கணும், நித்திய வழிபாட்டை பெருக்கணும். இதெல்லாம் இந்த வழிபாடு இருந்தால் தான் இந்த பக்குவம்லாம் வரும். இந்த மாதிரி வகுப்பு கேட்கறது ஒரு நிலை, இது கேட்கறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிந்திக்கிறது, சிந்தித்து தெளிந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வழிபாடு ஆத்மார்த்த வழிபாடு தான் நமக்கு வந்து முக்தியை கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய சிவபூஜை பஞ்சாட்சர ஜபம் ஆலய தரிசனம் இதெல்லாம் தான் நமக்கு துணையாக இருக்கும். இந்த 4 வகை பக்குவ நிலை, 4 வகை தான் சத்தினிபாதம் சொல்றது. மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம். இப்போ இதில் வந்து விஞ்ஞானகளுக்கும் பிரளயாகளுக்கும் எப்படி சுவாமி அருள் செய்வாராம், முதல் இருவருக்கும் நிராதாரமாகி கரையுள் அருட்பரன் துபிதா சத்தினி பார்த்தாலும் அவங்க வந்து தீவிரம் தீவிரதரம் இந்த 2 பக்கம் தான் அவங்களுக்கு இருக்கும். அங்கே மந்ததரம் கிடையாது, மந்தம் கிடையாது. யாருக்கு விஞ்ஞானங்களும் பிரளயம், இவங்க 2 பேருக்குமே தீவிர பக்குவமும் இருக்கும் தீவிரதர பக்குவமும் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல சுவாமி என்ன பண்ணுவார், விஞ்ஞானங்களுக்கு வந்து அறிவுக்கு அறிவாக நின்று அருள் செய்வார். அவர்களுடைய அறிவிலே அருளால் மண்ணி அறிவுக்கு அறிவாக இருந்து சுவாமி அருள் செய்வார். பிரளயாகலருக்கு வந்து மான்மொழுவோடு தோன்றி உருவத்தோடு முன்னின்று அருள் செய்வார். யாருக்கு? பிரளயாகலர். இப்ப விஞ்ஞானிகளுக்கு உள்நின்று அருள் செய்வார், அறிவுக்கறிவா உள்நின்று அருள் செய்வார். பிரளயாகலருக்கு மான்மழுவோடு முன்னின்று அருள் செய்வார். இப்ப நம்மை போன்ற சகலர்களுக்கு கண்ம ஒப்பில், சகலர்களுக்கு வந்து கண்ம அவரவருடைய வினைப்பக்குவத்துக்கு தகுந்தார் போல இருவினை ஒப்பு நிகழ்ந்து வந்ததுக்கு அப்புறம், சத்தினிபாதம் நிகழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம், தரையில் இந்த பூமியில ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி, இங்கதான் இந்த வித்தியாசம், நிராதாரம் ஆதாரம். விஞ்ஞானிகளுக்கும் சகலருக்கும் சுவாமி எதையும் ஆதாரமாக கொள்ளாம தானே நேரடியாக வந்து அருள் செஞ்சிருவார். சகலர்களுக்கு சுவாமி எப்படி பண்றார், பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவினுடைய ஆன்ம அறிவை இடமாக கொண்டு அந்த பக்குவான்மாவின் வாயிலாகத்தான் சகலர்களுக்கு அருள். அதுதான் அந்த அந்த பக்குவான்மாவை தான் நாம யாருன்னு சொல்றோம், குருநாதர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம் போன்ற சகலர்களுக்கு சுவாமி நேர வந்து காட்சி கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா, அவருடைய சக்தி அப்படிப்பட்டது, நமக்கு அந்த ஆற்றல் இல்லை, அது அதுக்கு அவரை நேரில் கண்டு தரிசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பக்குவம் இல்லை. அப்போ விஞ்ஞானிகளுக்கும் பிரளயாகலருக்கும் சுவாமி வந்து நிராதாரமாக நின்று உள்நின்றும் முன்னின்றும் அருள் புரிவார். சகலர்களுக்கு, சகலர்களை பக்குவமுடைய ஒரு ஆன்மாவினுடைய ஆன்ம அறிவை இடமாக கொண்டு சுவாமி அருள் புரிவார். அப்படிதான் நமக்கு வருவார். அந்த பக்குவமுடைய ஆன்மாவை தான் நம்ம யாருன்னு சொல்றோம், குருநாதர்னு சொல்றோம். ஆச்சாரிய பெருந்தகை பரமாச்சாரியா நம்ம இந்த இந்த பூ உலகில் இப்போ நாம குருநாதர்னு வழிபடுறோம் இல்லையா, அவங்க வந்து நமக்காக சுவாமி அவருடைய ஆன்ம அறிவை இடமாக கொண்டு அருள் செய்கின்றார். அப்போ அந்த ஆன்ம அறிவை இடமாக கொண்டு பெருமான் அருள் செய்யும் போது அவரை நாம சிவமாகவே காண வேண்டும். நம்மள ஒருத்தரா பார்த்துடக்கூடாது. அதான் குருவே சிவமன குறினன் நந்தி என்ற திருமூல தேவநாயனருடைய திருமந்திர வாக்குன்னு சொல்லும். இப்ப நமக்கு எப்படி சொல்வாரா, எப்படி அருள் புரிவாரா சுவாமி, தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி, அதான் ஆதாரம் நிராதாரத்துக்கு வித்தியாசம். நேரடியா வந்துட்டா நிராதாரம், யாரையும் ஆதாரமாக கொண்டு சுவாமி அருள் பண்றா, அவரே நேரில் வந்து அருள் பண்ணிடுறார். ஆனா சகலான்மாக்களுக்கு மரடு சட்டை தாங்கி வந்து ஒரு ஆச்சாரியரோட ஆண்மறிவை இடமாக கொண்டுதான் அவர் அருள் புரிவார். அப்ப அந்த ஆச்சாரியோட ஆண்மறிவை ஆதாரமாக கொண்டு அங்கிருந்து நமக்கு அருள் வரும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே சைட்ல போயிடலாம், சைட் ட்ராக்ல போயிடலாம், நான் நேரடியா போயிருவேன் அப்படின்னு சிலர் தனக்குத்தானே தன்னை விஞ்ஞானிகளராகவும் பிரளயாளராகவும் கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம நேரிலே பார்க்கலாம். அது அவங்களுடைய அறியாமை. ஆனா உண்மையில அவங்க சகலர்லயும் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க. இப்ப சகலர்னா குருநாதர் மூலம்தான் முக்தி, வேற வழியே, அது வேற வழியும் கிடையாது, வேற எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது. இதுதான் ஒரே சிவாகமத்துல நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இது சதுர்த்தா சத்தினி பாதத்தால் எப்படி சுவாமி மலத்தை ஒழிப்பாராம், சதுர்த்தா சத்தினி பாதத்தால் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்ற இந்த நான்கு வகையில சுவாமி நமக்கு அருள் செய்வார் என்று கூறுகிறார். இப்போ குருவினுடைய பெருமையை சிந்திக்கக்கூடிய சில பாடல்கள், ஏன்னா நம்ம அடுத்தடுத்து தீட்சை இதெல்லாம் நம்ம எப்படி தீட்சையுடைய வகைகள் அதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். அதற்கு முன் இந்த தீட்சையெல்லாம் நமக்கு செய்து வைக்கக்கூடிய ஆச்சாரியருடைய பெருமையை கொஞ்சம் திருமூல தேவநாயனாருடைய பாடலை கொண்டு சிந்தித்து விட்டு போனோமேயானால் நம்ம அது முறையை பின்பற்ற முடியும். முதல் தந்திரத்தில் திருமூல தேவநாயனார் உபதேச பாடலத்தில் என்ன சொல்வார்னா, அற்புதமான பாடல், குருவினுடைய உபதேசத்தினுடைய சிறப்பு. திருமூல தேவநாயனார் வந்து அன்பர் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், 3000 வருடங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் திருவாவடுதுறையிலே முழுமையாக தவம் செய்து வருடத்தினுடைய இறுதியிலே ஒரு பாடலை அருளி செய்வார். ஒரு பொருளை வருடம் முழுவதும் சிந்தித்திருந்து அதை ஒரு பாடலாக அருளி செய்கிறார் அப்படின்னா அந்த அந்த பொருளை எவ்வளவு ஆழ்ந்து நுட்பமான கருத்து இருந்திருக்கும் அப்படிங்கிற நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாது உற்ற நீராளம் போல, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரனாமே என்பது உபதேசத்தை சொல்றார். அறிவு ஐம்புலனுடனே நன்றதாகி, ரொம்ப பொருத்தமா இருக்கு, ஏன்னா நம்ம இப்பதான் ஐம்புல வேடரை சிந்திச்சிருக்கிறோம். ஐம்புல வேடத்தை நம்மளை பாதுகாத்து நம்மளை காத்துருள்வது குருநாதர். இந்த ஆன்ம அறிவு ஐம்புலனோடு நன்றதாகினா கட்டுண்டு, ஒரு கருங்கல்லிலே ஒரு நம்மளை கட்டி, அப்பருபெருமான சமணர்கள் போட்டாங்க இல்லையா கல்லிலே கட்டி, அதுபோல அப்பருபெருமான் அது போலதான் நம்ம வந்து இந்த ஐம்புலனாகிய கல்லோட சேர்த்து பிணைக்கப்பட்டு இருவினையால கட்டப்பட்டு நெறியறியாதுற்ற நீராளம் போல நம்மளை இப்படி கல்லை கட்டி பசிபிக் பெருங்கடல்ல நடுவுல கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி கரையேறுவது? அப்படிதான் இந்த இந்த உலகத்துல வந்து கிடக்குறோம். அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல, அறிவுக்கு அறிவான்னு குருபரன் வந்து அந்த அறிவின் நம்முடைய ஆன்மபோதத்தை அழித்து குறியறிவிப்பான் குருபரன். பதி பசு பாச உண்மையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஞானாசிரியன் அந்த குருபரன் என்று அற்புதமாக கூறு. அப்ப நம்மளை எதுலேருந்து சுவாமி காப்பாத்திருக்கிறாரு? கல்லை கட்டி கடல்ல போட்டத நம்மளை கரையே நம்ம ஏற முடியாது, ரொம்ப ஆழ், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஆழத்துல இருந்து நம்மளை கரையேற்றிருக்கிறார் ஆச்சாரியார். இது அப்பர் பெருமானுடைய புராணத்துல வரும் இல்லையா, இருவினை பாசம் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் கீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து. அப்பர் பெருமான இந்த கருங்கடல்ல வந்து தெப்பமா அஞ்செழுத்து சொற்றுணை வைத்தியம் பத்தியும் பாடினவுடனே அந்த கல் வந்து தெப்பமா மிதந்து திருப்பாதி புலியூர்ல ஒதுங்குது. நமக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கு. சேக்கல பெருமான் சொல்லும்போது என்ன சொல்ற சுவாமி, இது ஒரு அதிசயமே இல்லை. ஏன் அதிசயம் இல்லைன்னு நம்ம சேக்கல பெருமான் கேட்டா சுவாமி என்ன பதில் சொல்றாங்க நமக்கு அப்படின்னா, இருவினை பாசம் மலக்கல் ஆர்த்தலின், இப்ப இந்த பாடலுக்கான திருமல தேவனான இந்த பாடலுக்கான பொருள் தான் பெரிய பாடத்தில் இருக்கு. வருபவ கடலில் வீழ் மாக்கள், நம்மளும் இருவினை பாசம் இதையெல்லாம் கட்டி கொண்டு கடல் விழுந்திருக்கிறோம். நம்மளையே அந்த கடலேந்து கரையேற்றி கைலாயம் சென்று செலுத்து கொண்டு செல்லக்கூடியது. இப்ப இருவினை பாசம் மலக்கல் ஆர்த்தலின் என்று அந்த சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். திருமல தேவநாயனருடைய அந்த முதல் தந்திர பாடலோட சிந்தனை செய்து கொண்டிருந்தோம். செய்தி என்ன அப்படின்னா, நம்மளையே இருவினை பாசங்கிற அந்த கல்லை கட்டி கடல் இருந்த பவக்கடல்ல இந்த உலக பெருங்கடல் பெரிய பெருங்கடல் இருந்த நம்மளையே பஞ்சாட்சரம் வந்து கரையேற்றும் போது அப்பர் பெருமானை அந்த அதே பஞ்சாட்சரம் சாதாரண அந்த உப்பு கடல்ல அந்த கல்லை மிதக்க வைத்து கரையேற்றுவது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று கூறுவார். இப்போ நம்மை இவ்வளவு தூரம் கடலுடைய ஆழத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்து கரை ஒதுக்குனது வந்து குருவருள் என்பது அந்த பாடலை சொல்வது. குறியறிவிப்பான் குருபரனாமே என்று கூறுவார். அடுத்த பாடல்ல, ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனி மன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல் கரணங்களும் உற்றன தாமேல் பிறப்பெறி சார்ந்த வித்தாமே. இப்ப நாம எதை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா, கொடுமையான தீயதை தர பயக்கக்கூடிய கருவிகரணங்களை சார்ந்து இன்னும் வினைகளை சார்ந்து இந்த ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை குருநாதர் அந்த வினைகளிலிருந்து சஞ்சீத பிராரத்த ஆகாமிய வினைகளிலிருந்து பிரித்து சிவத்தோடு சேர்த்து வைக்கிறார். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு ஓமே என்ன சொல்றார் அப்படின்னா, அன்னப்பறவை பாலில் நீர் கலந்து ஒரு அன்னப்பறவைக்கு கொடுத்தோமே ஆனாலும் அந்த அன்னப்பறவை நீரை விட்டு விட்டு பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அந்த அன்னப்பறவை எப்படி நீரை விலக்கி பாலை எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல ஆச்சாரிய பெருந்தகை நம்முடைய வினையை நீக்கி வினையிலிருந்து நம்மை பிரித்து சிவருமானுடைய திருவடிக்கு சேர்விப்பார் என்று கூறுகிறார். அப்போ ஆச்சாரியோட பெருமையை நம்ம என்னன்னு சொல்ல முடியுமா? வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்ப சிவயோகியார்களே. வந்து சிவயோகத்தை பத்தி சொல்லப்படுது. இந்த சிவயோகமும் வந்து குருவர்களால் தான் கைகூடும். ஏழு வகை தீட்சையில யோக தீட்சையும் ஒன்று, அது குரு வந்து ஆன்மாக்களுடைய பக்குவம் அறிந்து அருளி செய்வார். அந்த குருவர்களால் சிவயோகம் கைவர பெற்றவர்களுடைய அந்த பிறவிக்கு வித்தாகிய அந்த வினை எல்லாமே எரியடை விட்ட வித்து போல அது அழிந்து விடுவான். உடம்பு இருக்கும் பொழுதே அவர்கள் ஐம்புலன்களோடு கூடி இருந்தாலும் ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போது செத்துட்டு இருப்பர். உடம்புல உயிர் இருந்தாலும் அவங்க செத்ததுக்கு சமமாக இருப்பாங்களே. என்ன காரணம்னா, புலன்களால் தொடக்குறாமல் அந்த புலன்கள் அவர்கள் முன் முனைத்து நிற்காது. எப்படி சிவருமான் முன்னாடி அசத்து முனைத்து நிற்காதோ அதுபோல சிவஞானிகள் முன்னாடியும் அசத்து முனைத்து நிற்காது. இதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னா, அப்பர் பெருமான் வந்து திருப்பலூர்ல இருக்கும்போது தேவலோக அறம்பேர்களை சுவாமி அனுப்பி வைக்கிறார். தேவலோக அறம்பேர்களை அனுப்பி வைக்கும்போது அவர்கள் என்னென்னலாமோ காமரசாரியை செய்தாலும் அப்பர் பெருமான் வந்து சித்தங்களை தெரியாமல் இருந்தார். அப்போ அவர்கள் முன் இந்த அசத்தாகிய இந்த ஐம்புலன்கள் வந்து முனைத்து நிற்க முடியவில்லை. அதுபோல தங்க நவமணியெல்லாம் காட்டுறார், அதையெல்லாம் தூக்கி அப்படியே வாவில வீசிடுறார். அதெல்லாம் சிவ யோகியர்களுக்கு எடுத்துக்காட்டு. நம் போன்றவர்களால் அப்படி இருக்க முடியுமா? நம்ம போகும்போது தேவலோக அரம்பியர்கள் வேண்டாம், சாதாரண ஆட்கள் போனாலே நாம் தடுமாறி விடுவோம். அதுபோல பெரிய தங்க நவமணியெல்லாம் வேண்டாம், கீழே ஒரு 1000 ரூபா நோட்டு இருந்தாலே மனம் அப்படியே இருக்க 1000 ரூபா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கும் அந்த பணத்துக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு, இந்த உயிர் வந்து அந்த பணத்தோடு நெருங்கி இருக்கிறது. அதுதான் துண்ணிய ஐம்புல விடன்னு சுவாமிகள் அருள் செய்தார். அடுத்த பாடலில், பத்தி பணித்து பரவும் அடி நல்கி சுத்த உரையால் துரிசேர சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தம் இறையே சிவகுருவாமே. பக்தி நெறியை, சிவபக்தி நெறியை நாம் அதில் இருக்கு செய்யும்படி நம்மளை பணித்து, பரவுமடி நல்கி தன்னுடைய திருவடியை கொடுத்து, சிவருமானுடைய திருவடியை அடைய சேர்த்து வைத்து, அதனுடைய வழிபாடை செய்ய செய்து, சுத்த உரையால் பரிசுத்தமான உபதேசத்தால், துரிசு அற சிவஞான உபதேசத்தால், பஞ்சாட்சர உபதேசத்தால் நம்முடைய குற்றத்தையெல்லாம் நீக்கி சோதித்து, ஆன்மாக்களுடைய பக்குவத்தை சோதித்து, அதன்படி பதி பசு பாசம் சத்து அசத்து சதசத்தை காட்டுவதால் சித்தம் இறையே சிவகுரு. வந்து உங்களுக்கு சொல்றவர் வந்து சிவகுருவே தான், சிவகுரு சிவகுருமானே தான் குருடிவாக வந்து இதை கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நம்ம காண வேண்டும். பாசத்தை காட்டியே கட்டுப்பறித்திட்டு, நேசத்த காயம் விடுவித்து, நேர்நேரே கூசற்ற முத்தியில் கூட்டலால் நாட்டகத்து ஆசற்ற சத்குரு அப்பரமாமே. நாட்டகத்து ஆசற்ற சத்குரு, அவர் நாட்டில் இருக்க எல்லாரையும் போல, அவரும் மானுடர் போல இருந்தாலும் அந்த அவர் வந்து சர்க்குரு, அவர் பரம்பொருள், அவரனை சிவமாவை பார்க்க வேண்டும். ஏன்னா பாசத்தை காட்டி கட்டுப்படுத்திட்டு, முதல்ல நமக்கு ஆணவமல சார்பு இருந்ததுனால மாயா கண்ம மலன்களை கூட்டி அந்த கட்டை பறித்து, நேசத்த காயம் விடுவித்து, நேர் நேரே குசற்ற முத்தி சிவருமானோட நேரம் உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் பாசத்தை அறுத்து, அவர் வந்து பரம்பொருளாகவே நீ கருத வேண்டும் என்று கூறுகிறார். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றாய் உனக்கண்டு உரையாலே மூவா பசுபாசம் மாற்றிய முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. சிவகு சொல்லும்போது தேவன்கும் போது மகாதேவன், சுத்த குருன்னு சொல்லும்போது அந்த மகாதேவன் தான் சுத்த குருவாக வந்து நமக்கு அருள் செய்கின்றார். பதி பசு பாசத்தினுடைய உண்மையெல்லாம் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டி சிவஞான போதத்தினை செய்து அந்த உயிருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவர் குருபரனே என்று கூறுகிறார்கள். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய் நல்லார்கள் உள்ளத்து மிக்கருள் நல்களால் எல்லாரும் உய்யக்குண்டி இங்கே அழித்தலால் சொல்லார்ந்த சர்க்குரு சுத்த சிவமே. சிவபெருமான் வந்து 36 தத்துவங்களையும் தாண்டி தத்துவாதீதனா எல்லாத்துக்கும் மேல பரசிவமா இருக்கக்கூடிய அந்த சுரூப சிவன், நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்களால் இந்த சகல வர்க்கத்தில் உள்ள ஆன்மாக்களே பக்குவமுடைய அந்த ஆன்மாவினுடைய ஆன்மறிவை இடமாக கொண்டு நாம உயும்படி அவர் திருவுருள் செய்வதால் அந்த சர்க்குரு நமக்கு சிவமாகவே நம்ம அதை பார்ப்போம். அதாவது இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு சிவனடியார், அவர் திருவடி இறைவனுடைய திருவடியை அடைந்த பிறகு அதுகாலும் அவருடைய தேகம் இருக்கு இல்லையா, அதை சித்தாந்த நோக்கில் பார்க்கும்போது அது ஒரு அசத்து பொருள் தான், உடல் தான், அழியக்கூடிய பொருள் தான். ஆனாலும் அழியக்கூடிய பொருளாக இருந்தாலும் ஒரு தலை சிறந்த சிவபக்தர் அந்த உடலிலே தங்கியிருந்ததுனாலே, சிவப்பணி செய்ததுனாலே அந்த உடலையும் நம்ம அந்த அடியாராகவே, அந்த சிவபெருமானாகவே பார்ப்போம். அந்த உடலை இந்த முறைப்படி கிரியைகள் செய்து கடைசி கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று விதிகளை வகுக்கப்பட்டிருக்கிறது. தீட்சை பெற்ற அடியார்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ உயிர் பிரிந்தாலும் அந்த சிவனுடைய உயிரோடு இருக்கும்போது அந்த உடலுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ, எப்படி போற்றுவோமோ, எப்படி வணங்குவோமோ, அதே போல அந்த உடலையும் நம்ம வணங்குவோம். அதுபோலதான் சுவாமி 25 மகேஸ்வரர் 60 உருவமாக பல்வேறு லயம்போக அதிகாரத்திலிருந்து அருள் செய்தாலும் நமக்கு ஆச்சாரியர் வடிவத்தில் வந்து அருள் செய்கிறார். குருநாதர் வடிவத்தில் வந்து தான் நமக்கு பஞ்சாட்சர உபதேசம் செய்கிறார், நமக்கு திருமுறை காற்றா சாஸ்திர உபதேசம் எல்லாம் செய்கிறார். அப்போ அதை செய்யக்கூடிய இந்த ஆச்சாரியாரை நம்ம குருவாகவே பார்க்கணும், நம்மில் ஒருத்தராக பார்க்கக்கூடாது. அதே குருவதற்கு எழுந்த பாடல் தான் அடுத்த பாடல். சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்க அருள் காணா அதிமூடர். சுத்த பரம்பொருளாகிய சிவபெருமானே தன்னை அடையும் வண்ணம் இந்த உயிரை தூய்மை செய்து ஒரு குருநாதரை நமக்கு தெரிய தூய்மை செய்வதற்காக ஒரு ஆச்சரியம் நமக்கு தெரிகிறார். இதை அறியாத அதிமூடர்கள், இது எதுவும் துளியும் உணராத மூடர்கள், பொய்த்தரு கண்ணால் நமர் என்பர், பொய்த்தரு கண்ணால் நமர் என்பர், புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிப்பணிவாரே. அறிவில்லாத மூடர்கள் வந்து அதிமூடர்கள், சாதாரண மூடர்ல மூடர்களுக்கே தலைமையான மூடர்கள். அவங்க வந்து குரு என்ன நினைப்பாங்க, அவரும் மகானும் மனிதன் தானேங்கிற புரட்சி கருத்து பேசுவான். அவரும் மனிதர் தானே, நம்மளை போல அவரும் 3 வேளை சாப்பிட்றாரு, அவரும் மலஜலம் கழிக்கிறாரு, அவரும் மானுடர் தான், நம்மளும் மனிதன் தான் என்று பார்த்தா அவன் அதிமூடன், அவனுக்கு ஞானம் வாய்க்காது, பிராகிருத சிந்தனர். புண்ணியர்கள், சிவபுண்ணியத்தை சீட்டக்கூடிய புண்ணிய சீலர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அத்தன் இவன் என்று அடிபணிவானே, நம்முடைய தலைவரே நம் ஆச்சாரியர் தான் என்ற சிந்தனையோடு அடிபடிவார்கள் என்று கூறுகிறார். குருவே சோமன கூறின நந்தி, குருவே சோமன என்பது குறித்து ஓரா, குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. இப்ப குருவிடத்து சிவத்தை பார்க்க பழகி கொள்ள வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு எடுத்தாது அந்த நிலையை சென்று அடைய வேண்டும். குருவை பார்க்கும்போது நம்ம சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமா சிவலிங்க திருமணியை பார்க்கும்போது நமக்கு என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வு குருவை பார்க்கும்போது வர வேண்டும். நடராஜ பெருமானையும் தியாகராஜ பெருமானையும் 25 மகேசமுத்திரங்களையும் காணும்போது நமக்கு எந்த உணர்வு வருமோ அந்த உணர்வு நமக்கு உபதேசம் செய்த ஆச்சாரியர் கண்டபோது வர வேண்டும். அன்பர்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இதுதான் சிவஞானத்துக்கு முதல் படி. இங்கே தடுமாறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிவஞானம் என்பது எட்டாத கனியாகிவிடும். இங்கே தான் பல பேர் ஆனமலத்தினுடைய ஒரு முனைப்பினால் தடுமாறி போயிடுறாங்க. கொஞ்சம் நாலு பாட்டு படித்த உடனே எல்லாருக்கும் ஒரு வேகம் வந்துடுது, நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. தவறு, அதுதான் வாழ்வெனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு செய்வோம் சமயம். தாழ்வுங்கிற அந்த தன்மை, தாழ்வுங்கிற தன்மை, அந்த தன்மையோடு குருநாதர்கிட்ட நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். குருவை சிவமாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த குருவை நம்ம சித்தாந்த நோக்கில் சிவமாக காண ஆரம்பித்து விட்டோமே ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம அந்த குருவையும் சிவமாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பக்கமுடைய இப்போ சைவ சித்தாந்திகளை நம்ம குருநாதர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா சிவமாகவே கருத வேண்டும். வேற ஒரு குறி சொல்கிற சாமியார் மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு சாமியார் மாதிரிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ இந்த ஐம்புல வேடர்லேருந்து நம்மளை ஆட்கொண்டு சாமி அருபரத்துறவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றிகளாதே, இதையெல்லாம் உணர்ந்த பிறகு நம்ம சாமிட்டு போய் எனக்கு அதை கூட இதை கூட கேட்கும், குருநாதர்கிட்ட போய் முறையிடுவோமா? சுவாமி குருநாதர்கிட்ட போயிட்டு எனக்கு என் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்வது அபக்குவிகள் கேட்கலாம். சிவஞான சித்தியார் படித்த அன்பர்கள் தன்னுடைய ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்ம அனுபவத்தை பிராரத்தத்தை அனுபவிக்க நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ளணுமே ஒழிய ஒன்று ஒன்றுக்கும் நிவர்த்தி தேடி குருநாத திருடியில் சென்று விடுவது முறையல்ல. இந்த 8 சூத்திரத்தில் இதை அடியணும் அன்பர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பின் முன்னாடி நம்ம செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் அது ஒரு காலம், சித்தியார் படிச்சிட்டோம். வரக்கூடிய அனுபவங்களை கண்ம அனுபவமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். நம்ம செய்த வினை பயனுக்கு வினைக்கு இப்போ பயனாக அது வந்து விடிந்துட்டு நம்ம விதைத்தது தான் இன்றைக்கி வினையாக வந்திருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி செய்ய முடியாத குருநாதர்கிட்ட போய் முறையிடலாம், தாயிட்ட போய் பிள்ளை முறையிட்டுறது தவறே கிடையாது, உரிமை இருக்குது. அதே நேரத்தில் பெறுவதற்கரிய பஞ்சாட்சரத்தே குருநாதர் கொடுத்ததுக்கப்புறம், சிவபூஜையே நம்ம உடைய பூஜை செய்யக்கூடிய அனுமதியை கொடுத்ததுக்கப்புறம் நாம் அந்த குருவை பரசிவமாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி சித்தாந்த நோக்கில் குருநாதரை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவர் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம எது பிறர்க்கரியது தீக்கையும் இந்த பஞ்சாட்சரமும் தான். அதுவே கிடைத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே போய் இந்த உலகியலுக்கு தேவைகளை போய் நம்ம அவர்கிட்ட போய் நிற்கவே கூடாது. ஆச்சாரியர் கருணையோடு அருள் பண்ணுவார், ஆனால் சீடனானவன் சர்ச்சீடனாக இருக்கணும். அசர்ச்சீடன் சர்ச்சீடன்னு ரெண்டு நெறி இருக்குது, அசர்ச்சீடனாக இருக்கக்கூடாது. சர்ச்சீடனாக இருந்து ஆச்சாரியருக்கு பெருமையை தேடி தருவது தான் சீடனுடைய கடமை. எனவே இந்த இது போன்ற இந்த பாடல்கள்லாம் சிந்தித்து சித்தாந்த நெறியிலே நின்று நாம் குருவை போற்றி வழிபாடு செய்தோமே ஆனால் நமக்கு இறைவனுடைய திருவள் முழுமையாக ரொம்ப எளிமையாகவும் பெறலாம். இத்தோ நம்ம திருமூல தேவநாயனார் ஒளி செய்த குருபொருள் பெருமையை குரிய பாடல்லாம் நம்ம சிந்தித்தோம்.